நானே பேசினோம்னு போனால் சாமிதான் பேசுகிறார் என்ற நினைவுகள் வரும். நாம் உபதேசித்த உணர்வுகள் உங்களுக்குள் பதிவானது மீண்டும் நினைப்படுத்தி அதனை செயலாக்கங்களுக்கு வரப்படும் போது உங்களில் அந்த சக்தி விளைகின்றது. ஒரு நெல்லை வயலில் விளைய வைத்தால் அந்த ஒரு நெல் பல நெல்லாக உருவருகின்றது. உங்களுக்குள் உபதேசிக்கும் உணர்வு ஞானவித்தை உங்களுக்குள் பதிவு செய்யும் போது அந்த ஞானவித்தை நீங்கள் வளர்க்க வேண்டும் என்று நினைவுகொண்டு வளர்த்தால், அதற்கு வளர்ப்பதற்கு உரம் கொடுத்தால், அந்த உரத்தின் பயனாக அது நல்ல பலனை தரும். ஆகவே குரு எம்மை காது நீடெல்லாம் அடைய செய்தார். ஒரு உண்மையை அறிவதற்கு பல இன்னல்களை படச் செய்தார். அந்த இன்னல்கள் எவ்வாறு உனக்குள் உருவாகின்றது, நீ எண்ணி இயங்குகின்றாய் நல்லது பெற வேண்டும் என்று. ஆனால் சந்தர்ப்பம் உனக்குள் இன்னல்கள், நாம் அதிலே வளர்ச்சி பெற வேண்டும், தன் குடும்பத்தை வளர்க்க வேண்டும் என்று எண்ணுகின்றோம். அதை பல பொருளை கடனோ உடனோ வாங்கி நாம் செயல்பட்டாலும் அது சமயம் நாம் இறக்க உணர்வுடன் கொஞ்சம் எல்லாம் நாள்னா லாபம் வைத்தால், நாம் ரெண்டு நாள் லாபம் வைத்தோம்னா எல்லாருக்கும் சலுகையாக இருக்கும் என்று எண்ணி வியாபாரத்தை செய்கிறார் என்றால், மனோ தத்துவத்தில் பிரகாரம் பார்க்கப்படும் போது அவர் நாளனா ஏற்றி சொல்லுகின்றார், இவர் ரெண்டனா குறைத்து சொல்லுகின்றார் என்று இந்த மனோபாவம் இந்த சரக்கு மட்ட சரக்காக இருக்குமோ என்ற நிலை மனதில் பதிவு செய்து கொண்டு இந்த உணர்வை கொண்டு கண் கொண்டு அந்த பொருளை பார்த்தார்கள் என்றார். எதன் உணர்வோ அதன் உணர்வின் அலைகள் கண்ணிலேயும் பாடுகின்றது, பார்வையில் அதுவே தென்படுகின்றது. ஆக நம் எண்ணம்தான் அதை மாற்றி அமைக்கின்றது. இதைப்போன்று நமது வாழ்க்கையில் நாம் உயர்ந்தது பெற வேண்டும் என்று எண்ணினாலும், பிறருடைய செயல்களை உற்று நோக்கும்போது அல்லது அவர்கள் சொல்லால் சொல்லும் போது செவிப்புலங்களில் எட்டும் போது நமக்குள் உயர வேண்டும் என்ற எண்ணங்களும் நமக்குள் அவர்கள் குறை கூறும் உணர்வு கலந்து விடுகின்றது. கலந்த பின் நம் உயிர் அது ஓய்ந்து ஜீவ அணுவாக கருவாக மாற்றியும் விடுகின்றது. பின் நாம் எதையாவது முயற்சி எடுத்து சொல்ல வேண்டும் என்று முயற்சித்தாலும் அவர் குறை கூறிய உணர்வு வலுகொண்டது. நாம் உண்மையை சொல்ல வேண்டியது வலு இழந்தது. இப்ப விஷயத்திற்கு வலு ஜாஸ்தி. ஒரு பாதாமிக்கும் நல்ல ஒழுக்கங்களை காட்ட அது சக்தி ஜாஸ்தி. பாதாமியில் விஷத்தை கலந்தால் பாதாமிக்கு சக்தி. நல்ல ஒழுக்கங்களும் நல்ல நிலைகளும் செயல்படுத்த வேண்டும், அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று இயங்கினாலும் நுகர்ந்த உணர்வுகள் அவை நமது உயிர். கண்கள் நம் உடலிலே ஊர்வென என்ற வித்தாக பதிவு செய்கின்றது. நுகர்ந்த உணர்வுகளோ ஜீவ அணுவின் கருவாக உருவருகின்றது. இங்கே பதிவான பின்தான் ஒருவர் சொல்வதே நுகரும் சக்தியை வருகின்றது. முகந்த உணர்வை அணுவாக மாற்றும் திறன் பெற்றது நமது உயிர். ஆக அணு கருவாக மாற்றிவிட்டால் மீண்டும் இப்படி செய்தார் 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 என்று நினைவினை கூட்டப்படும் போது பறவை இனங்கள் தான் கருவுற்றிருந்தால் தேரும். இதை போல மனித இனங்களிலும் மற்ற உயிரினங்களும் கருவுற்றிருந்தால் அந்த மூச்சும் அதனுடைய சுவாச நிலைகளும் வித்தியாசமாக தான் இருக்கும். என்னை இப்படி செய்கின்றான் பேசுகிறான் என்ற உணர்வுகளை நமக்குள் சேர்க்க 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 நாம் கோழி அல்லது மற்ற பறவைகள் கூறு கேறுவது போல அந்த உணர்வுகள் நமக்குள் கருமுட்டை வலுவாகி விடுகின்றது. வலுவானாலும் நாம் நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினாலும் அந்த உணர்வின் கருவானத்தின் சிறிது நாளில் அது அணுவாக உருவெற்று விடுகின்றது. கோழி முட்டையை விட்டு குஞ்சி வெளிவந்த பின் அது கத்தும் போது அது கூவி அதை இறையை தேட கிளறி கொடுக்கும். இதை போன்றுதான் ஒருவர் குறை கூறிய உணர்வு கொண்டு அந்த அணுகின் தன்மையை உருவாக்கிவிட்டால் அந்த உணர்ச்சிகள் உந்தப்படும் போது இது உருவாக்கிய உயிருக்கு இந்த இரத்த நாணங்கள் சுழன்று வரும் பாதையில் சிறு மூளையில் அது தாக்கப்படுகின்றது. அந்த உணர்வின் தன்மை எழுத்தத்தில் நாம் நல்லதை சொன்னாலும் ஒருவர் நம்மை அதை பழித்து பேசிய உணர்வே இதனுடன் ஒன்றி வருகின்ற அதனுடைய வலிமை. தனக்கு ஞானத்தை தர வேண்டும் என்ற உணர்வு நமக்குள்ளேயே தடை வருகின்றது. நாம் தடை செய்யவில்லை, நமக்கும் நுகர்ந்த அறிவும் நம்முடைய உயர்ந்த குணங்களை தடைப்படுத்துகின்றது. அந்த அணுவின் தன்மை உணர்ச்சியில் உண்டப்படும்போது நமது உயிர் உடனே கண்ணுக்கு ஆணையிடுகின்றது, செவிக்கு ஆணையிடுகின்றது, உடலுக்கு ஆணையிடுகின்றது, மூக்குக்கு ஆணையிடுகின்றது, வாய்க்கு ஆணையிடுகின்றது. இப்ப அந்த உணர்வின் தன்மை கொண்ட கண் அந்த எதை நமக்குள் பதிவு செய்தமோ கண்ணின் பார்வை இயக்கத்தின் நினைவு கொண்டு நினைவுக்கு நம்ம புருவங்களை மேலே நீக்கி இந்த உணர்வின் குவிக்கும் தன்மை வருகின்றது. யார் நம்மை பேசினாரோ அவர் நினைவு வருகின்றது. இதை நுகர்ந்த பின் இப்போ அவர் வெறுத்த உணர்வு வரப்படும் நம்ம செவிகள் மற்றொரு நல்லதை சொன்னாலும் நம்ம செவிப்புலன் ஏற்கறதில்லை. இன்னும் உலகம் மோசமா இருக்கு. நல்லது செய்தக்கில்லை என்ற அந்த உணர்வு நமக்கு தோற்றுவிச்சு நல்லதை சொல்லும் ஏற்கும் நிலையில் நமக்கு யாராவது வந்து ஏதாவது நல்லபடி கேட்க வேண்டும் என்று விரும்பினாலும் நாம் ஏற்றுக்கொள்ளும் நிலை இருப்பதில்லை. இப்படி நாம் தியான வழி அன்பர்களிலும் நாம் உயர்ந்த நிலைக்கு பாறைகளுக்கு செல்லும் போது ஒருவர் இப்படி ஒரு ஏளனம் செய்கிறார் என்றால் அது நமக்கு கருவாகி அணிவின் தன்மை ஆகிவிட்டால் அது வலிமை கொண்டது நம்மை நல்லவையை எளிமையாக்கி வருகின்றது. நாம் அதிலிருந்து மீள முடிவதில்லை. இதை போன்ற நிலைகள் எல்லாம் நாம் செவி கொண்டு கேட்டாலும் அடுத்த கணம் இதை வலுகொண்ட அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நினைத்தல் வேண்டும். அதான் ஆத்மசுத்தி. அவர் குறை கூறும் போது குறையை நாம் அடக்க வேண்டும் என்றால் அருள் மகிழ்ச்சியின் உணர்வுகள் நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அவனிடம் கேட்கப்படும் போது நமது கண்ணின் நினைவை உயிருடன் கொண்டப்படும் போது இந்த உணர்வு அந்த உயிரின் உணர்வுகள் நமக்குள் அகக்கண்ணாக இயக்குகின்றது. நமது உயிர் நமது கண்கள் புறக்கண்ணாக இருந்து அந்த உணர்வை எடுத்து உயிருடன் இணைக்கப்படும் போதுதான் அகக்கண் நாம் இப்படி தவறு செய்கிறான் என்ற உணர்வினை நமக்குள் காட்டுகின்றது. ஆகையினால் நாம் எதை நமக்குள் பதிவு செய்தோமோ இதை ஹரி கிருஷ்ணா ஹரி ராமா ஒருவர் ஏளனம் செய்வதை பார்க்கும்போது அந்த கருவழி ருக்மணி இங்கே பதிவாகின்ற ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ணா என்றால் சூரியனின் உணர்வுகள் அதற்குள் எடுத்து அந்த உணர்வின் நிலையை நமக்குள் பதிவாகிறது. ஹரி ராமா மீண்டும் அதை எண்ணும் போது ஹரிகிருஷ்ணா இந்த எண்ணத்தை மீண்டும் கண்ணுக்கொண்டு இந்த உணர்வினை உயிருடன் ஒன்றி அந்த அருள் மகிழ்ச்சியின் அருள் சக்தி பெற வேண்டும் என்று இடைமறித்தல் வேண்டும். இதற்கு பேர்தான் நரசிம்ம அவதாரம் என்பது. வாழ்க்கையில் எத்தகைய தீமைகள் வந்தாலும் உங்கள் கொடுத்த இந்த சக்தியினை பயன்படுத்தும் முறைகள் தான் தீமைகள் அகற்றும் சக்தி தருகின்றேன். யார் எதை தவறு பேசினும் கேட்க நேரும் தவறிலிருந்து விலகிச் செல்ல கண்கள் பயன்படுகின்றன பதிவாகின்றன. மீண்டும் தவறு உள்ளவன் என்று உணர்த்துகின்றது. உணர்த்தினாலும் அந்த தவறின் தன்மை நமக்குள் வளர்த்தாது வளர்ந்துடாது வளர செய்யாது தடைப்படுத்தல் வேண்டும். எப்போதெல்லாம் நமக்குள் குறையில் உணர்வருகின்றதோ அப்போதெல்லாம் நினைவினை ஈஸ்வரா நமக்குள் எண்ணீரை உருவாக்கி ஈசனிடம் உணர்வினை செலுத்துதல் வேண்டும். ஆக நினைவினை விண்ணிலை செலுத்தல் வேண்டும். ஆக குறை கூறவனை உணர்வின் நினைகொண்டால் இந்த புறக்கன் இவனின் நிலையில் அந்த நிழலை நமக்குள் காட்டும். அவன் எடுத்துக்கொண்ட உணர்வு நமக்குள் வெறுப்பின் தன்மை கொண்டு மனித உடலை நோய் அதை வந்து நோயாக உருவாக்கும் அந்த நிலை உருவாகின்றது. ஆனால் அதே சமயம் அருள்ஒளி கண்ட அருள் துருவ மகிழ்ச்சியின் உணர்வுகளை நாம் எண்ணும் போது அந்த உணர்வினை நமக்குள் கலந்து விட்டால் அதனின் வலுவை குறைக்க செய்து அருளின் உணர்வை நம் உயிர்வடிக்கொண்டு இங்கு இயக்கப்படும் போது இந்த உணர்வுகள் உடலுக்குள் வலுப்பெறப்படும் போது ஆனால் நாம் எடுத்த கேளனம் பண்ணது கேவலமா பேசியது இந்த உணர்வுகளை இந்த வலுத்தச்சத்தின் இது நீக்குகின்றது. ஏனென்றால் இதை நீக்கவில்லை என்றால் அது உணர்வின் தன்மை விட்டு பதிவான பின் அதற்கு நீர் ஊற்றினால் தலைத்துவோம். இதை போல நமக்குள் வரும் நிலையிலே அவ்வப்போது அரும்பகிஷ உணர்வை அதுக்குள் எடுத்து அதற்கு உணவு கிடைக்காது தடைப்படுத்தல் வேண்டும். தான் வாழ்க்கையே தியானம் என்று. நமக்கு இந்த உடல் சொந்தமல்ல, நாம் சம்பாதிக்கும் பொருள்கள் சொந்தமல்ல, அது என்றும் நிலையான நிலையை கொண்டு உயிருடன் ஒன்று உயிர் ஒளியாக இருந்து அனைத்தையும் அறிவிக்கின்றது. ஆக ஆறாவது அறிவு காத்திகே என்ற உணர்வை செலுத்தி கீழ்களை அகற்றுகின்றோம். ஆக இந்த ஆறாவது அறிவின் தனி கொண்டு அருண் ஞானி உணர்வை நமக்குள் இணைத்து பிரம்மாவை செலவிடித்தான் முருகன். நமக்குள் அதை உருவாக்குதல் வேண்டும். அருவழி நாம் சந்தர்ப்பத்தால் நுகர்வதை நமது உயிர் பிரம்மமாக இருந்து அந்த உணர்வின் அணுவின் கருவாக உருவாக்கின்றது. அதை அகற்ற மனிதன் ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு அகற்றி ஞானின் உணர்வை நாம் நுகர்ந்து உணர்வினை இணைத்து அது வலுவை குறைக்க வேண்டும் அவ்வப்போது. ஆக இதை போல நமக்குள் பதிவான வித்துகள், நெருத்துக்குள் பதிவான வித்துகள் மழை நீர் இல்லை என்றால் அது மடிந்தது போன்று காட்சி தரும். ஆனால் மழை மேகங்கள் கூடினால் தலைச்செழுந்து குளிர்ச்சி தன்னை உணர்கின்றதை எவ்வளவு நேர் மழை பெய்ந்தால் தலை துவங்க ஆரம்பித்துவிடும். இதை போலதான் நமக்குள் மறைந்திருக்கும் குறை உணர்வுகள் நாம் அடிக்கடி இந்த தியானம் ஆத்மசுத்தி செய்தாலும் இதை அவ்வப்போது தடுத்தாலும் சந்தர்ப்பம் இன்று பத்திரிகை வாயிலாக நாம் படிக்கின்றோம். இங்கே இந்த குறைகள் நடக்கின்றது, இப்படி விபரீத செயல்கள் நடக்கின்றது என்ற நிலையை உற்று பார்க்கும்போது அதற்கு நீர் ஊற்றியது போன்றாகும். அந்த நினைவாற்றவன் நாம் நொகுந்து அறியும் உலகை அறியும் சந்தர்ப்பம் வந்தாலும் இவை நம் உடலுக்குள் இருக்கும் மறைந்திருந்த நிலைகளுக்கு அந்த வேதனை வெறுப்பு கொலை குரோதம் என்ற உணர்வுகளுக்கெல்லாம் உணவு கிடைக்க தோன்றிவிடும். ஒருவர் தவறு செய்யும் உணர்வு குரோதம் என்று வைத்துக் கொண்டால் அவரின் உணர்வுகளை நாம் அடிக்கடி நுகரும் நேர் அது வலிமை கொண்டது. அவ்வாறு நமக்குள் வளர்த்துக் கொண்டால் அவருடைய வலிமை நமக்குள் வந்து நம் நல்ல குழந்தைகளுடைய அணுக்களை குழந்தைகளை உருவாக்கும் அணுக்களை மதிப்பிச்சு. ஆனால் அறுவழியின் உணர்வை நமக்குள் சேர்த்து அவ்வப்போது இதுடன் இணைத்தால் அது செயலற்றதாக மாற்றும் நிலை வர வேண்டும். இதைத்தான் உங்களுக்குள் ஆத்மசுத்தி என்ற அருளை கொடுப்பது. இதற்கு முந்தி அருளி பெறும் தகுதி இல்லை, அருளி பெறும் தகுதியை உங்களுக்குள் ஏற்படுத்துகின்றோம். அதை நினைவுண்டு அதை எடுத்தீர்கள் என்றால் உடனே அதை பெறும் தகுதியும் உங்களுக்கு உண்டு. உங்களுக்குள் தீமைகள் நுழைந்து தீமை உருவாக்கும் அணுக்களை தடைப்படுத்தும் வல்லமை உங்கள் எண்ணத்திற்கும். ஆகவே இந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் இணைத்துவிட்டால் இரு கடவுளாக இருந்து தீமை அடக்கும் அணுக்களாக விளைகின்றது. தீமை உணர்வு நம் எண்ணத்தால் என்னால் அந்த உணர்வின் தன்மை எனக்கு இப்படி செய்தானே என்று எண்ணும் போதும் அவனோடு இப்படி செய்தான் என்று எண்ணும் போது அது நமக்குள் தீமையை விளைவிக்கும் கடவுளாக உள் நின்று அந்த உணர்வின் தன்மை அது செய்யலாம். ஆகவே கடவுள் என்பது நம்முள் நின்று இருக்கும் உணர்வின் செயலியேதான் கடவுள். இதை போன்ற நிலைகளிலிருந்து நாம் மனிதன் மேல வேண்டும் என்பதுதான் கடனாளிகள். இப்போது நீங்கள் உபதேசத்தை கேட்கீர்கள், ஆனால் அடுத்தவருக்கு இந்த உண்மையின் நிலைகளை எடுத்துச் செல்ல அச்சம் ஏற்படுகின்றது. அச்சம் ஏற்படும் போது சொல்ல வேண்டும் என்று துணிவும் இருக்கின்றது, சொல்ல முடியாமையும் ஏற்படுகின்றது. நம்ம கேவலமா தேவன் பார்வை பார்த்தப்ப நம்ம வித்தியாசமா நினைவு வாய் நடுக்கும். சொல்வதற்கு அந்த உண்மையின் தன்மை வெளிவராது. இதை போன்ற நிலைகளில் நாம் வாழ்க்கை நம்முடன் சகோதரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களை நாம் அவர்கள் குறை காணும் போது அவர்கள் குறையை நிறுத்திக்கும் இந்த உணர்வின் சத்தினை நீங்கள் ஊட்ட வேண்டும். இது அச்சம் என்பது கூடாது. அச்சம் என்று வந்துவிட்டாலே உண்மையை நாம் மறுக்குவோம் என்றுதான் பொருள். உண்மையின் இயக்கத்தை நமக்குள் ஞானிகள் காட்டிய நிலைகள் இவ்வாறுதான். வேறு வேறு நிலைகளில் மாற்றப்பட்டு உண்மையை அறிய முடியாது, அது போய்விட்டது காலம் காலமாக. இந்த விஞ்ஞான அறிவில் மனிதனுடைய உணர்வின் குணங்கள் அனைத்தும் அழிவின் பருவம் பெற்று விட்டது. மனிதன் அசுர உணர்வின் செயலாக்கும் நிலைக்கு மாற்றும் நிலை உருப்பெருத்து வளர்ந்து கொண்டு வருகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து துணிவுடன் உபதேசித்த நிலையை கேட்டதோடு மட்டுமல்லாது தன் குடும்பங்களின் குறைகள் ஏற்படினும் அதை தெளிவாக எடுத்துரைத்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற உண்மையினை எடுத்து துணிவிடம் சொல்லல் வேண்டும். நம் குடும்பம் எப்படி ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும், நம்மை குறைகள் எப்படி சாடுகின்றது, அதிலிருந்து நாம் எப்படி மீள வேண்டும் என்று உபாயங்களை சொல்லிதான் நாம் அதை மாற்றுதல் வேண்டும். நீ தியானம் பண்ணிட்டு இருந்தே நீ குறை செய்யாம இருக்கையா என்ற நிலைகளை வந்துவிடும். ஆகவே தியானம் செய்வோர் அந்த சிறிது குறைப்பட்டாலும் அஞ்சாறு எனக்கு உபதேசித்தார் பாருப்போம் எப்படி நினைக்கிறார். ஆகவே உயர்ந்த குணங்கள் இங்கே மறைக்கப்படுகின்ற ஒரு குழி விஷம் பெற்றார் ஒரு அண்டாவில் உள்ள நல்ல சத்தெல்லாம் அழிந்து விடுகின்றது, அது செயலற்றதாக மாற்றுகின்றது. நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகளின் தன்மைகளில் நமக்குள் அறியாது வரும் பிழை உடனே அந்த உணர்ச்சிகளை தூண்டும். அப்போதே நமக்கு புரியும், நம்ம எரியாத சொல் வெளிவந்துவிட்டது, இது குற்றத்தை ஏற்கும், அவர் மனதை புண்படுத்தும் என்ற நிலையை தன்னைத்தான் உணர்வது வேண்டும். ஆக இதை சொன்ன பின் அந்த அருமொழியை நாம் பெற்று இதை நமக்குள் அடக்கி என்னை எரியாத இரவுகள் அகல வேண்டும், மெய்ப்புள் காணும் திறன் என்னுள் பெற வேண்டும் ஈஸ்வரர், என் பார்வை அனைவரும் நலமாக்கும் சக்தி பெற வேண்டும், என் சொல் அனைவரையும் மகிழ்ச்சி வரும் செயலாக வளர வேண்டும் என்று. உதாரணமாக ஒரு சொல்லை குழந்தையை கூப்பிடுகின்றோம், தம்பி இங்க பாப்பா, தம்பி இங்க அதே சொல்லுதான் வருகின்றது, சொல்லின் கடினமாக மாறுகின்றது, உணர்வின் அதிர்வுக வருகின்றது, அங்கு இன்னிகள் குறைகின்றது. தம்பி இங்க வாங்கிறதுக்கு தம்பி இங்க வா அப்படிங்கிறதுக்கும் ரெண்டும் அதே ஒரே சொல்லுதான், உணர்வின் அறிவுகள் இந்த நிலை அறிவுகின்றது. ஒரு கண்ணாடியில் நாம் எழுதுகிறோம் என்றால் ஒளியான் அடித்து அதை பதி செய்யப்படும் போது கண்ணாடியின் நிலைகள் மேலிருந்தவாறிய அந்த பக்குகளை உருட்டுவதற்கு அதற்கு தக்க தாக்குதல் வேண்டும், அப்போது எழுத்து பொறியும். ஆனால் அதே சமயத்தில் சீக்கிரம் செய்துவிடலாம் என்று வேகமாக தட்டினால் இது உடைந்துவிடும். இனி கொஞ்சம்தான் இருக்கின்றது, இதை சீக்கிரம் முடித்து விடலாம் என்று வேகமாக தட்டும்போது அவருடைய வலுத்தன்மை நாம் தெரியாத தட்டி விடுவதால் அதுவரையிலும் செய்த இந்த கண்ணாடி எளிமையை எடுத்து வீணாகிவிடுகின்றது. இதை போன்றுதான் நாம் மக்களுடன் பழகப்படும் போது எவ்வளவு உண்மைகளை சொன்னாலும் இந்த சொல்லில் துணியின் தன்மைகள் வித்தியாசமாகிவிட்டால் கண்ணாடி உருகிற போல மனம் உடைந்துவிடும், மங்கிவிடும். இதை போன்ற நிலைகள் எல்லாம் இருந்து நாம் மீளுதல் வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தர்ப்பத்தால் எத்தனையோ வேதனைகள் வருகின்றன. ஆகவே இது நுகர்ந்த உணர்வுகள் எல்லாம் நம்மை எப்படியெல்லாம் மாற்றுகின்றது. கேட்டறிந்தவர் ஒவ்வொருவரும் செயலுக்கு வர வேண்டும். அவர் மகிழ்ச்சியின் உணர்வுகளை நமக்கு தீமைகள் புகாது தடைப்படுத்தும் நிலையில் வர வேண்டும். இப்ப வயலிலே களைகள் அதிகரித்து விட்டால் எடுப்பது சிரமம். ஆக களை வரும் போதே அதோடைய தொடர் வரிசையில் எடுத்து விட்டால் நம் ஊன்றிய நல்ல பயிர் நல்ல பலனை தரும். சரி, இப்பதானே எடுத்தோம், இனி இன்னொரு பத்து நாள் கழித்து செய்யலாம் என்றால் அதற்கு கிடைக்கும் சத்தினை இது கவர்ந்துவிடும். பின் அதன் நிலைகள் வித்து வேண்டிய நிலைகள் சூழ்ந்துவிடும். இதே போல நமக்குள் வாழ்க்கையில் பிறருடைய பெயரங்கள் உணர்வுகளை வந்துவிட்டால் அருவியின் சுதரை நான் பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை நினைத்து விட்டால் அவ்வப்போது வரும் இந்த தீமின் உணர்வை அடக்கி நமக்குள் அருவியின் உணர்வை சேர்த்த முடியும். ஆகவே நாம் பல கோடி சரீரங்களில் தீமையிலிருந்து விடுபடும் உணர்வை நுகர்ந்து நுகர்ந்து அதன் வலிமை கொண்டுதான் பரிணாம வளர்ச்சி அடைந்தோம். அதன் வலிமையின் கடைசி எல்லைதான் மனிதனின் உருவாகவும் ஆனது. ஆகவே இந்த தீமையிலிருந்து விடுபட்டு இனி சரீரமில்லா நிலைகள் உயிர் தான் இவை அனைத்திற்கும் காரணமாக அமைகின்றது. ஆகும் ஒன்றி உணர்வின் அறியும் அறிவாக ஆறாவது அறிவில் தள்ளி கொண்ட நாம் காத்திகேயா இவை அனைத்தையும் முழுமையாக அறிந்திட முடிகின்றது. நாம் எண்ணீரை நம் உயிர்தான் உருவாக்குகின்றது. மீண்டும் நினைப்படுத்தும் போது அதே உணர்வுண்டு நம்மை இயக்குகின்றது. அதே உணர்வுண்டு அந்த அணுக்களையும் வளர்க்கின்றது, நம்மை காக்கின்றது, நம்மை ஆளுகின்றது. நமது உயிரில் ஆண்டவனாக இருப்பதும் உயிரில், எண்ணீரை உருவாக்குவதும் உயிரில். ஆக நாம் மீண்டும் எண்ணும் போதை இயக்கி காட்டுவதும் உயிர். ஆகவே நமக்கு ஆறாவது அறிவின் தன்மை கொண்டு நமக்குள் எதை உருவாக்க வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டார். ஒரு குடும்பத்தில் வரும் சிறு குறைகளாக இருக்கணும், அப்போது ஈஸ்வரா என்று நம் உயிருடன் வேண்டும், அவர் மகிழ்ச்சியின் உணர்வுகள் பெற வேண்டும், என் ரத்த நாணங்களிலே கலக்க வேண்டும், என் உடல் முழுதும் பரவ வேண்டும், என் உடலுள்ள ஜீவ அணுக்க ஜீவ ஆன்மாக்கள் அந்த மகிழ்ச்சியின் அருணர்கள் பெற வேண்டும் என்று நினைவினை உரு செலுத்த. ஏனென்றால் நாம் நண்பன் வெகு தொலைவில் இருக்கின்றான், நன்மை செய்திருப்போம். ஆனால் நன்மை செய்தான் என்று எண்ணும்போது நமக்குள் ஆழ பயந்த உணர்வு உடனே தோன்றி அதை நினைப்படுத்தும் நினைவாக விக்கல் வருகின்றது. ஆனால் பகமை என்ற உணர்வுகள் வந்த பின் பணி எனக்கு துரோகம் செய்தான் என்ற உணர்வினை வெளிப்படுத்தினான். நாம் உணவு உட்கொண்டிருந்தால் அந்த உணர்வை இடைமறித்து உணவு உள் செல்லாது தடைப்படுத்தும். தண்ணீரை குடித்தாலும் பறிவோடும். இது நண்பருக்குள் பழகிய உணர்வுகளும் நாம் அனைவருடன் தொடர்பு கொண்டுதான் உள்ளோம். ஆகவே இந்த தொடர்பின் தன்மையை நல்வெளிப்படுத்த வேண்டும். நண்பனில் குறை இருப்பினும் அறுவொழியை நண்பன் பெற வேண்டும். அவன் அறியாது இருவுகள் நீங்க வேண்டும், அவனிடம் அறியாது நீங்க வேண்டும். அவனிடத்தை சொன்ன உடனே எதிரிதான், நான் நீ என்ன எனக்குள் அறியாது நீ அறிவிச்சோன்னு தந்தவர். நமக்குள் அந்த உணர்வின் தன்மை பதிவாவதை அறுமொழியின் தன்மை எனக்குள் அந்த அறியாது இருவுகள் நீங்க வேண்டும் என்றும் இந்த உணர்வுடன் கலந்து அவன் உணர்வு நமக்குள் பதிவாய்ப்பது இதை இணைத்து விட்டால் இது நமக்குள் வளர்ச்சி அடைவதை தடைப்படுத்துகின்றது. இந்த உணர்வின் நினைவாற்றல் வரும்போது அந்த நண்பனோ அடிக்கடி இத்தகைய நிலைகள் தவறு செய்தான் என்று குறைவோடும் தன்மைக்கு பேசினாலும் இந்த உணர்வு நமக்குள் குறைவோடும் நிலைவராது. ஒரு கம்ப்யூட்டரில் நாம் எப்படி பதிவானது நாடாக்களில் அதை குறிவைத்த எல்லையில் அது வந்த பின் அதற்கு மாறாக வருவதை தடைப்படுத்தி நீக்கிவிடும். இதே போல நமக்குள் எண்ணி உணர்வு எல்லாம் உயிர் எலக்ட்ரிக். நாம் எண்ணி உணர் நமக்குள் அந்த எலக்ட்ரிக் பதிவான ஏடுகள் எலும்புகளில் ஊழ்வினையாக இருப்பது. இந்த உணர்வின் நினைகள் எலக்ட்ரானிக்காக மாற்றுகின்றது. நம் வாழ்க்கையை செயலாற்றுகின்றது. என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக ஒருவன் தவறு செய்கிறான் என்றால் உடனே நமக்கு அதை அறிவிக்கின்றது. ஆக இதே போல ஒவ்வொரு உணர்வும் நமக்குள்ள அந்த எலக்ட்ரானிக்காக இயக்கும் நிலையை அருஞ்ஞானி உணர்வை நமக்குள் வளர்த்தி இது முன்னணியில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போதுதான் தீமைகளை அகற்றும் தன்மை நமக்குள் தெரிகின்றது. இன்று கொழும்புக்குள் நாம் எல்லாம் சுவையாக விட்டாலும் அதனை சிறிதளவு உப்பு சென்றால் அந்த சுவையின் தன்மை மாற்றியோடு இருந்துப்பார். ஆக காரம் தேவைதான், ஆனால் காரம் அதிகரித்து விட்டால் அது உணவை உட்கொள்ளும் நிலையை தடைபெறுகின்றது. இதே போல புளிப்பு அதிகரித்து விட்டால் அதன் செயலும் அதனுடைய நிலையை தடைப்படுகிறது. ஆகவே சமப்படுத்தும் நிலை கொண்ட அருள் பெற்ற அருள் மகிழ்ச்சி உணர்வுகளை நமக்கும் அடிக்கடி சேர்த்து செல்வேன். நம்ம குடும்பத்திற்கு இத்தகைய குறைகள் வந்தாலும் நண்பர்களிடத்தில் இத்தகைய நிலை வந்தாலும் நாம் எடுத்துக்கொண்ட உடைய அவர்களிடத்தில் சொல்லிப்படணும். அப்போது அந்த உண்மையின் உணர்வுக்கு நாம் ஜீவன் ஊட்டுகின்றோம். அருளின் உணர்வுக்கு நாம் மீண்டும் அவர்களுடைய தலைத்துவங்க நாம் உதவி செய்கின்றோம். அது இவ்வாறு நாம் நண்பர்களுக்கு குறைகள் காணும்போது குறைகளை அகற்றும் மார்க்களை நாம் சொல்லி அருளை பலர்ந்து இந்த நிலையை பெற வேண்டும் என்று இந்த உணர்வின் தன்மை எடுத்து சொன்னால் அவருடைய குறைகள் நீங்குவதும் அவர்கள் தீமை அகற்றும் சக்தி தெரிகின்றன. இப்படி பலமுறை அந்த நண்பர்களுக்கு எடுத்து சொன்னால் அவர் குடும்பத்தில் வரக்கூடிய கஷ்டமும் அவர் உடலில் வந்த நோய்களும் குறையும் போதும் அவர் நம்மை பற்றி சிந்திக்க அனுப்பார். அவரால் நான் நல்ல பலன் அடைந்தேன் என்ற நிலைகள் வருகின்றது. இதை போன்று ஒருவருக்கொருவர் நாம் தெரிந்து கொண்ட உண்மையை அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக அமைய வேண்டும். இப்படி சொல்வார்கள் என்ற நிலையில் மனதை நீங்களே விளங்கிக்க வேண்டாம், தடைப்படுத்திடல் வேண்டாம். ஆகவே அதை பெற வேண்டும் என்றுதான் நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த அகசியனாக மாற வேண்டும், துருவனாக மாற வேண்டும். அந்த அரசின் துருவனாகி துரு மகிழ்ச்சியானது போன்றும் உங்களுக்குள் அது உருவாக்குவதும் இதை போல உங்க பார்வையில் குடும்பங்கள் நலம் பெறுவதும் உங்கள் சொன்னால் அவர்கள் தொழில்கள் வளம் பெறுவதும் உங்கள் பார்வையால் அந்த குடும்பங்கள் வளம் பெறும் நிலைகளுக்கு நீங்கள் மாறுங்கள் என்றும் சாமி பெரியவர் சாமி பெரியவர் என்னை போற்றிவிட்டு உங்களை தாழ்த்திக் கொள்ள வேண்டாம். அருண் ஒளியின் உணர்வை உங்களுக்குள் பெருக்கும் அருண் ஞானத்தை வளர்த்துக் கொள்ளும் வாழ்க்கையில் வரும் இருளை அகற்ற உங்களை முற்படும் துணிவுடன் அனைத்து குடும்பங்களும் நலம் பெற வேண்டும் என்று அருண்மொழி தியானத்தால் தனக்குள் வலுவற்றதை ஆத்மசுத்தி என்ற வலுவை கொண்டு தீமையில் அகற்றிவிட்டு அவர்கள் குடும்பம் நலம் பெற வேண்டும் அருண் ஞானம் பெற வேண்டும் அவர்கள் வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் என்று எண்ணுங்கள். குறையை காணும் போதெல்லாம் இதை எடுங்க குறை உங்களுக்குள் வளராது. அதன் வரும் தன்மை இது ரிமோட் அதை வந்து தன்னுடைய எலக்ட்ரானிக் என்ற நிலை வலுகொண்டு அது உயிர்த்தள்ளும். இதை போன்ற நிலைகளை நாம் பழகுதல் வேண்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் இதை செயல்படுத்தலும் குறை வந்து கொண்டேதான் இருக்கும். நாம் வீடு திட்டினோம் தூசி வந்தது கூட்டினோம் அடுத்த கணம் 10 நிமிடத்தில் பார்த்தால் தூசி வந்து இப்போதானே கூட்டினேன் தூசி வந்துவிட்டதே என்று சொல்வது போல நாம் வாழ்க்கையில் அனைவருடன் பழகுகின்றோம். பத்திரிகையிலும் படிக்கின்றோம் வேதனைப்படும் செய்திகளும் பல வருகின்றது. இதை போல விஷம் கொண்ட தூசிகளும் நமக்குள் வந்து விடுகின்றது நம்முடைய சிந்தனைகளையும் மாற்றி விடுகின்றது. இதை போன்ற காலங்களிலும் நாம் அந்த குருவ மகிழ்ச்சியின் அரு உணர்வு நான் பெற வேண்டும் ஈஸ்வராக என்று அவனிடம் வேண்டும் இந்த உணர்வின் தன்னை கண்ணின் நினைவு வைத்து இதன் மொழியில் ஈர்க்க கற்றுக்கொள்ளும். இது என் உடல் முழுதும் படர வேண்டும் என்று உள் சொலுத்துங்கள். கேட்டிருந்த கண்ணால் பதிவாக்கி காந்த பலனான கண்ணின் அறிவில் இழுத்து மாணவாக மாற்றிதான் இங்கே உணர்வு கொடுத்து அதை செயலாற்றும். ஆக உள் சொல்லாதபடி அருமொழியை நமக்கு ஊன்றி இதை செயல்படுத்தினேன் என்றால் தடைப்படுத்துகிறேன். ஆகவே இந்த வாழ்க்கையில் அதை பற்றுதல் பற்றி இந்த வாழ்க்கையில் வரும் தீமைகளை பற்றற்றதாக மாற்றி வாழும் இது உங்கள் வாழ்க்கையில் நல்வழி காட்ட இது உதவும். நீங்கள் எண்ணியதுதான் உயிர் உருவாக்குகின்றது அணுவாக்குகின்றது அதன் அணுவின் மலமாக நாம் உடலாக்குகின்றது. ஆகவே அவனன்றி இங்கே அணுவும் அசையாது நம் உயிர் இல்லாதவர்கள் இந்த அணுகள் அசையாது. அவனிடம் எதை கொடுக்கின்றமோ அந்த அணுவை அசைத்தும் காட்டுவான் வளர்த்தும் காட்டுவான். ஆக அதே சமயத்தில் தீமை என்ற நிலை அருள் கூட்டினால் இதை தனக்குள் அடிமைப்படுத்தன் அதை செயலற்றதாக மாற்றுவன். நாம் ஒரு குழம்புக்குள் உப்பு அதிகரித்து விட்டால் அதன் ஆக்கங்களை வலுவெடுத்துக் கொள்கின்றது அதை குறைத்து விட்டால் இது சுவை என்ற உணர்ச்சியை ஊட்டுகின்றது. இதை போன்ற நமது வாழ்க்கையை சுவையாக மாற்றி பழக வேண்டும் அருள்மொழியை நமக்குள் வளர்த்து பழக வேண்டும் ஒவ்வொருவரும் துணிச்சல் வேண்டும். அதனால்தான் நீங்களே பேசுங்க அப்படின்னு சொன்னது. நீங்க வளர்ச்சி பெற்றால்தான் உங்களுக்குள் அந்த வளர்ச்சி பெறுவதும் உங்க குடும்பம் வளர்ச்சி அடைவதும் உங்க சொல்லாத கேட்கும்போது நண்பர்கள் வளர்ச்சி பெறவும் இதுவதும். என்னென்றால் நஞ்சு கொண்ட உலகமாக மாறிக்கொண்டிருக்கும் வேலையில் நஞ்சினை அகற்றிடும் தன்னை நஞ்சினை தனக்குள் அணுகாது அதை தடைப்படுத்த உணர்வுகளை நமக்குள் வளர்த்துக் கொள்ளதல் வேண்டும் என்பதற்குத்தான் கருணாநிதியில் அங்கே இதை எனக்கு அனைவரும் இந்த நிலையில் வாருங்கள் என்று இங்கே உபதேசத்தை கேட்டவர் திருநெல்வேலி செல்லும் உங்கள் அனுபவத்தை எடுத்து சொல்லும் கற்றுணர்ந்தவனை தெளிவாக ஒரு தடம் வரவில்லை என்றால் மறுபடியும் பேசும்போது அந்த உண்மையின் உணர்வு நமக்குள் வெளிவரும். அந்த உணர்வின் நிலைகள் இனிமையாகும். இப்ப அவசர உணர்ச்சி கொண்டு பேசும் நிலைகளும் பின் ஒவ்வொன்றும் நமக்குள் நிதானமாக்கும். அதை நாம் சொல்லின் தன்மை பிறருக்கு பரிசெய்து அவர்களின் நல்வழி இயக்கும் உணர்வின் அணியை நாம் பரிசெய்ய முடியும். ஆகவே இந்த நம்பிக்கையில் நாம் பயணப்படுவோம் அருண் சக்தியை நாம் பெறுவோம். ஆனால் உலக மக்கள் என அறிவுள்ள நாம் ஒன்றுதான் வாழ்கின்றோம் எவரும் பிரிந்து வாழவில்லை. ஆக ஒன்றி வாழ்ந்தாலும் தவறு செய்வோர் குற்றம் செய்வோர் குறைகள் செய்வோர் உணர்வு நமக்கு வலுவாக இருக்கின்றது. ஆனால் அந்த வலிவின் தன்மை அழைத்து விட்டால் நமக்கும் நல்ல உணர்வு நலுக்கள் பெருகுவது தடைப்படுகின்றது. ஆகவே அவரும் நமக்குள் இருக்கின்றார் நம் நல்ல குணங்களும் நமக்குள். ஆனால் நல்ல குணங்களை இணைக்காது அது வளராது தடைப்படுத்துகிறது. ஆகவே நல்ல குணங்களை வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும் அது வலுப்பெற வேண்டும் என்றால் அருள்மொழியை நமக்கு கூட்டிட வேண்டும். அந்த நல்ல குணங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றால் அருள் மகிழ்ச்சி முறை நமக்குள் எடுத்து எனக்குள் உள்ள ஜீவ ஆன்மாவும் ஜீவ அணுக்களும் தர வேண்டும் என்று நம் தெளிவாக கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஜீவ ஆன்மா என்பது நாம் மனிதன் வாழ்க்கையில் பலரிடம் பழகுகின்றோம் அன்புடன் பழகுகின்றோம். அவர் சந்தர்ப்பத்தால் வேதனையுடன் அந்த ஆன்மா செல்லும் போது அந்த வேதனை நுகர்ந்தறிந்து உபகாரம் செய்கின்றோம். அந்த வேதனை உணர்வு அணுக்கள் நமக்குள் பெருக்கிவிட்டால் அந்த ஆன்மா சென்று விட்டால் அந்த வேதனை உணர்வு நுகர்ந்த அணுக்களாக மாறுகின்றது. ஆனால் இந்த வேதனை அணுக்கள் வளர்ந்து விட்டால் அந்த மனிதன் இறந்து விட்டால் அந்த ஆன்மா இந்த உடலுக்குள் வந்து ஜீவ ஆன்மாவாக மாற்றுகின்றது. ஆக இதன் தொடர்பு இங்கே வந்த பின் அந்த நூலின் உணர்வு இது வளர்த்து சிரித்து ஓங்கும் அந்த அறிவின் தன்மையை அடைகின்றது. ஆனால் இந்த உடலில் வரப்படும்போது பேயான மனமாக வருகின்றது. இந்த உடலுக்கு தஞ்சத்தன் இந்த உடலுக்குள் வளரும்போது நோயான நிலையில் வருகின்றது. இந்த உடலை வச்சு சென்றத்தன் பேய்மனம் கொண்ட உடலின் உருவுகளையும் உருமாற்றி விடுகின்றது நமது உயிர். இது போன்ற நிலையில் எல்லாம் நாம் நம்மை உருவாக்கிய உயிரை மதித்தல் வேண்டும். ஆக அது மதித்து நடந்தால் தீமையின் நிலையில் அகற்றப்பழக வேண்டும். அதன் வழியில் நாம் வாழ்க்கையில் செயல்படுவோம் என்று பிரார்த்தித்து இப்போது தியானிப்போம். நேரம் ஆயிட்டே போய் சொல்ல சொல்ல நேரம் ஆயிப்போம். கொஞ்சோண்டு காத்துறீங்க. ஏன்னா அடுத்தாவது நான் வரும்போதெல்லாம் 10 நிமிஷம் தான் பேசணும். நீங்க எல்லாரும் பேசணும். பல தடவை பேசாதெல்லாம் நான் பேசணும்னு நினைக்க முடியல. இப்ப எல்லாம் கொஞ்சம் பேர் நான் பேசணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை சந்தர்ப்பம். இந்த அபாவை கூட்டிக் கொள்ளுங்க. அடுத்த நீங்கள் கண்ணை திறந்து கொஞ்ச நேரம் சொல்லிக்கொண்டே இருந்தால் இந்த நினைவில் கண் மூழ்கிவிடும். இதே நினைவுடன் உங்கள் புருவ மட்டில் எண்ணும் போது திரும்ப திரும்ப ஈஸ்வரா துருவ மகிழ்ச்சியின் சக்தி நான் பெற வேண்டும். ஈஸ்வரா என் ரத்த நாணங்களில் கலக்க வேண்டும். என் ஜீவான்மா ஜீவனுக்குள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று அந்த புருவ மத்தியில் திரும்ப வந்து என் துருவ மகிழ்ச்சியின் சக்தி என் ரத்த நாணங்கள் கலந்து இப்படி வரிசையில தொடர்ந்து இந்த நினைவினை கண்ணின் நினைவு உள்ளுக்கே செலுத்தி உணர்வின் தன்மை உடலுக்குள் பறித்து உணர்வின் தன்மை மீண்டும் உயிரை கொண்டு வரும். இது உங்களுக்குள் இந்த பழக்கத்திற்கு வந்துவிட்டால் ரொம்ப எளிமையாக இருக்கும். நீங்கள் எங்கே எண்ணத்தை செலுத்தி என்ற துருவ நெஞ்சத்துடன் செலுத்தப்படும் போது அந்த அருங்கட்டத்தை நீங்கள் சொல்லுவதை காணலாம். காலை துருவ தியானத்தில் இதே போல சத்தரிசி மண்டலங்கள் என்றால் அது ஒரு அங்கமாக நாம் சுழன்று வருவது உணர்வின் தன்மை நமக்குள் அது உணரலாம். ஆகவே இதன் உணர்வு நமக்குள் வளர வளர இந்த வாழ்க்கையின் நிலைகளை தீவைகளை பற்றற்றதாக மாற்றி நீர்பொருளை காணும் தன்மை வரும். அடுத்தாவது வரும்போது சீக்கிரம் எல்லாரும் நீங்க பேசணும். இதுவே உங்களுக்குள்ள அந்த சக்தி பெருகும். அதன் வழி செய்யும்படி எனக்கு ஆசீர்வாதம். இப்போ ஆசீர்வாதம் நீங்க இப்ப கேட்ட ஒரு அனைவரும் உங்க வீட்டுல இந்த தியானமாக இருங்க. வாரத்தோட கூட்டு தியானங்களே ஆக வழிநடத்தும் அந்த விவரம் தெரிந்த அன்பர்களை வைத்து கூட்டு தியானம் செய்யும். அடுத்தவர்கள் அடுத்தாப்படி நீங்களே அதை செயல்படும் முற்பட வர வேண்டும். இன்று உபதேசம் கொடுத்தாருந்தா அடுத்து நாம் அந்த கூச்சமில்லாத பேசுதல் வர வேண்டும். நாம் இந்த உணர்வை எடுத்துக்கொண்டால் நமக்குள் அந்த நல்ல உணர்வு வளரும். ஆகவே அனைவரும் நலம் பெற வேண்டும் என்ற இந்த சக்தியில் நாம் வளர்கிறது. அடுத்து அடுத்த மாதம் தெளிவாக்குவோம், தெளிந்துடுவோம், அருள் வழிந்து வளர்ந்துடுவோம், அருண் ஞானம் பெறுவோம் என்று பிரார்த்தித்து இதை நிறைவேற்றி